الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وآل بيته وأتباعه أجمعين أما بعد فيا أيها الإخوان اتقوا الله العظيم عز وجل وأطيعوه فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر او انثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم اجرهم باحسن ما كانوا يعملون صدق الله العلي العظيم அளவற்றும் மிகதற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் கிருபையால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், சகல வல்லமையும் பொருந்தியவன், ஆக்கோம் அளிக்கோம் சக்தி பெற்றவன், உலகத்தில் அனைவர்களுக்கும் முன்பு போல் கிருபை செய்யக்கூடியவன், நாளை மறுமை நாளையில் அவனை அஞ்சி வாழ்ந்த நல்லடியார்களை சொருக்கத்தில் சேர்ப்பவன், அவனுக்கு மாற்றம் செய்தவர்களை தண்டிப்பவன். அப்படிப்பட்ட அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லா. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மேடேற்றமும் இறுதி தூதர், சன்மார்க்க போதகர், இருலக தலைவர், எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் சொன்ன மொழியை, வாழ்ந்து காட்டிய வழியை, எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபியங்கள், இமாம்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹின் அழைப்பை ஏற்று அவனது மாளிகை அமை பள்ளி வாசலில் ஐத்திகாபுடி நீயத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியும், விளக்கல்களை தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும் முதலில் அடியேனுக்கும் அப்பால் தங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தின் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். இன்று நாம் ஹிஜ்ரி 1442 சஃபர் மாதம் பிற 21 விட்டிருக்கின்றோம். இன்றைய ஹுத்துபாவில் நான் உங்களோடு மன அழுத்தத்தை பற்றி சுருக்கமாக கதைக்க விரும்புகின்றேன். அல்லாஹின் நல்லடியார்களே, இவ்வையகத்தில் பல உயிரினங்களை படைத்த அல்லாஹ் சிரேஷ்டமான, கண்ணியமான, மகத்துவமிக்க படைப்பாக மனிதனை படைத்து அதிலும் முஸ்லீம்களாகிய எங்களை ஈமானையும் இஸ்லாத்தையும் தந்து கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். குர்ஆனிலே கூறும் பொழுது ஆதமுடைய மக்களை நாங்கள் கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹு தஆலா கூறி கொண்டிருக்கின்றான். எனவே இவ்வாறு ஈமானோடு இஸ்லாமோடு நாங்கள் கலிமா சொன்னவர்களாக வாழ்கின்ற சமயத்தில் குடும்பத்தின் பக்கத்தால், வியாபார பிசினஸின் பக்கத்தால எங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம். ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு ஏற்படும் பொழுதோ நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றோம். குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்போது அதை எவ்வாறு நாங்கள் கையாள்வது என்பது தெரியாமல் மன அழுத்தத்துக்கு உள்வாங்கப்படலாம். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அந்த மன அழுத்தத்திலிருந்து, மன கஷ்டங்களிலிருந்து நாங்கள் எவ்வாறு வெளியே வருவது என்பதை நாங்கள் ஒவ்வொருவர்களும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அவ்வாறு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரவில்லை என்றால் பல தப்பான முடிவுகளுக்கு எம்மவர்கள் செல்வதை நாங்கள் ஆதாரமாக கவனிக்கலாம். உலக சுகாதார அமைப்பின்படி, WHO என்று சொல்லக்கூடிய அந்த உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையின்படி, ஒவ்வொரு 40 நிமிடத்துக்கும் இந்த உலகத்தில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் ஒவ்வொரு 3 நிமிடத்துக்கும் தற்கொலைக்கு முயற்சி செய்து அதிலிருந்து தோல்வி கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த தற்கொலைக்கு முயற்சி செய்வது, இந்த தற்கொலையை செய்து கொள்வது மன அழுத்தத்தின் காரணமாக, அந்த மன அழுத்தம் வந்த உடனே அந்த முடிவுக்கு செல்வதில்லை, மாறாக அதை மனதிலே வைத்துக் கொண்டு யாரிடமும் சொல்வதில்லை, அதற்கு ஒரு தெளிவு காண்பதில்லை, அதற்கு ஒரு விளைவு காண்பதற்கு முன் வருவதில்லை. என்ன செய்கிறார்கள் என்றால், மனசுக்குள்ளே பூட்டி வைத்துக் கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் தப்பான முடிவுக்கு செல்கின்றார்கள். எனவே இதற்கு ஒரு மா மருந்தாகத்தான் இஸ்லாம் குர்ஆனை எங்களுக்கு தந்திருக்கின்றது. பல வருடமாக இருந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லையா, இந்த குர்ஆனிலே பல ஆதாரங்கள், பல சம்பவங்களை அல்லாஹ் கூறி இதன் மூலம் நீங்கள் வெளிவரலாம் அந்த பிரச்சனையிலிருந்து. ஏன் எங்களுடைய நாட்டிலும் கூட இந்த வருடம் மாத்திரம் சுமார் 779 பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கவலையான விடயம் என்னவென்றால், இதில் பெண்களும் யுவதிகளும் சுமார் 144 பேர் அடங்குகின்றார்கள். காரணம், படித்த படிப்புக்கு தொழில் இல்லை, வாழ்க்கையில பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இதன் காரணமாக இந்த முடிவை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த
மன அழுத்தத்தை போர்ப்பதற்கு பல வழிகளை எடுக்கின்றார்கள், பல முறைகளை எம்மவர்கள் கையாளுகின்றார்கள். அதிலே ஒன்றுதான் அதிகமானவர்கள் இந்த ஸ்லீப்பின் டேப்லெட்டை பார்க்கின்றார்கள். இந்த ஸ்லீப்பின் டேப்லெட் உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையின்படி அதிகமாக விற்கப்படுகின்ற நாடுகளில் முதலாவதாக அமெரிக்காவும் இரண்டாவதாக யூகேயும் இருக்கின்றது. அங்குள்ளவர்கள் இதை அதிகமாக பாவிக்கின்றார்கள் மன அழுத்தத்தை போக்குவதற்காக. இதன் அடிப்படையில் இந்த மன அழுத்தத்தின் காரணமாக இந்த தப்பான முடிவுக்கு செல்கின்றவர்கள், தற்கொலைக்கு செல்கின்றவர்கள் பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்கள் அல்ல, படிப்பு துறைகளில் பின்தங்கியவர்கள் அல்ல, ஏதோ நல்ல மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாமல் இந்த தப்பான முடிவுக்கு செல்கின்றார்கள். இந்த மன அழுத்தம் இந்த கவுன்சிலிங் என்று வந்ததே சுனாமிக்கு பிறகுதான் என்று சொல்லலாம். அதுக்கு முன்னால் பயான்களை எடுத்துக்கொண்டால் இந்த உளவியல் துறைகள் அதே போன்று கவுன்சிலிங் என்பதை காண அரிதாக இருக்கின்றது. இந்த சுனாமியின் பின்னால் பல குடும்பங்களை இழந்த பெற்றோர்கள் இருந்த பிள்ளைகள் இருந்தார், இழந்த பிள்ளைகள் இருந்தார்கள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் இருந்தார்கள். குடும்பத்திலே அனைவர்களையும் இழந்து ஒரு தெரிந்திருப்பார். இவர்களுக்கு உளவியல் கட்டாயமாக தேவைப்பட்டது. அதற்கு பின்னால் தான் இந்த கவுன்சிலிங் என்பதை அதிகமாக வர காரணம். இன்று பல நாடுகளிலும் தான், எங்களுடைய நாடுகளிலும் தான் இந்த மன அழுத்தத்தை கோர்ப்பதற்காக வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டாம், வெளியில் வாங்கள், பூங்காக்கள் இருக்கின்றது, பார்க்குகள் இருக்கின்றது, நல்ல ஹலாலான முறையில் ஹலாலான இடங்களில் சென்று கடலோரங்கள் இருக்கின்றது, அந்த பக்கங்கள் சென்று நீங்கள் ரிலாக்ஸாக அமர்ந்து உங்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள் என்பதற்காக அரசாங்கம் ஒரு அமைப்புகளை அமைத்திருக்கின்றது. அதுதான் பார்க் என்று சொல்லலாம், பீச் என்று சொல்லலாம். அங்கே கதிரைகளை போட்டு உங்களுடைய பிரச்சனைகளை நிம்மதியாக காற்று வாங்கி பேசி தீர்த்து ஒரு விடை பெறலாம் என்பதற்காக அரசாங்கம் செய்து வந்திருக்கின்றது. இன்னும் சிலர் அதையும் தாண்டி மாற்று வழிகளை யோசிக்கின்றார்கள். அதுதான் ஸ்மோக்கிங், அதாவது ஸ்மோக் பண்றார்கள், அதாவது போதை வஸ்தையை பாவிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதே போன்று ட்ரிங்கிங், மதுபானங்களை குடிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதே போது ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கின்றார்கள். காரணம் வேற வழி அவர்களுக்கு தெரியாது. இது தப்பான முடிவு. இதன் மூலமாக அதற்கு உடலிலேயும் மார்க்க விதயத்திலேயும் ஆபத்துகள் இருக்கின்றது, பல நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்கின்றது. இந்த எம்மவர்கள் சிலர் சொல்கின்றார்கள், இந்த பிரச்சனை இந்த லோஷ்டானத்துக்கு பிறகுதானப்பா நான் ட்ரிங்கு காலாகினேன், இல்லை நேற்றுனுக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டது, நான் அதிகமாக ஸ்மோக் பண்ணினேன், அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கின்ற தப்பான முடிவுக்கு செல்கின்றார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா எனக்கு குர்ஆனிலே ட்ரீட்மெண்ட், குர்ஆனிலே இதுக்கு விடிவு, இதுக்கு தீர்வு வைத்திருக்கின்றான். உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் மன அழுத்தத்துக்கு ஸ்ட்ரெஸ் என்று. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ட்ரீட்மெண்ட், அதாவது வைத்திய முறையில் மருந்து கொடுத்து குணமாக்க முடியும் என்றால் அது முடியாது. வைத்திய முறையில் அதை பாதிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் முகாமைத்துவம் பண்ணுவதன் மூலமாகத்தான், இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ்மெண்ட் பண்ணுவதன் மூலமாகத்தான் அதிலிருந்து நாங்கள் விடிவு பெறலாம். இன்று எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது, நாங்கள் வேலை செய்யக்கூடிய ஆபீஸ் உயர் அதிகாரி மூலமாக அல்லது ஃபேக்டரியில் வேலை செய்கின்றோமா, ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கின்றோமா, அந்த பஸ்ஸின் மூலமாக பிரச்சனை வருகின்றது, வீட்டிலே மனைவியின் மூலமாக பிரச்சனையா, அல்லது மனைவிக்கு கணவன் மூலமாக அழுத்தங்களா, மாமியின் மூலமாக பிரச்சனையா, இது எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை வெளியிலிருந்து வருகின்றது. ஆனால் நாங்கள் சென்று அதற்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கின்றார்கள் உளவியர்கள், இதற்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலா, இதுக்கு மேனேஜ்மெண்ட், அந்த வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை முகாமைத்துவம் பண்ணுவதன் மூலமாகத்தான் இதுக்கு ஒரு தெளிவு காண முடியும். எனவே குர்ஆன் அழகிய ஒரு உதாரணத்தை சொல்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பல நபிமார்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் கூறி வருகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பயணித்த சம்பவத்தை கூறுகின்றான். அதே போன்று இன்னும் பல நபிமார்களுடைய சம்பவங்களை கூறி எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இதைவிட பெரிய பிரச்சனைகள் அவர்கள் சந்தித்தார்கள். அதை ஒப்பிட்டு செய்து பார்க்கும் பொழுது இது ஒரு எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு சாதாரண பிரச்சனையே தான். இதிலிருந்து எனக்கு லேசாக வெளிவர முடியும் என்பதை குர்ஆனில் எடுத்து காட்டுகின்றான். நான் ஆரம்பத்திலே ஓதிய குர்ஆன் ஆயத், மன் அமில சாலிஹம் மின் தகரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபலநுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. யாத்த இந்த துன்யாவிலே வாழும்போது நல்ல அமல்கள் செய்து, சாலியான அமல்கள் செய்து, ஈமானோடு யார் வாழ்கின்றார்களோ வலனுஹி என்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நாம் அவர்களுக்கு ரிலாக்ஸான, அமைதியான, நிம்மதியான, சந்தோஷமான வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம், அழகான வாழ்க்கையை கொடுப்போம் என்பதை அல்லாஹு தாலா அங்கே அழைத்தோடுகின்றான். உங்களுக்கு பிரச்சனையா, கஷ்டமா, உங்களுக்கு மன அழுத்தமா, மன இறுக்கமா, நீங்க இங்க வாங்க, குர்ஆனுக்கிட்ட வாங்க, உங்களுக்கு அதிலிருந்து தெளிவு காணலாம். அது எந்த ஒரு மார்க்கமும் இவ்வாறு அழைக்கவில்லை, அல்லாஹ் அழைக்கின்றான். பிரச்சனைகள் வரும்போது, பிரச்சனைகள், கஷ்டங்கள், மன அழுத்தங்கள் வரும்போது நீங்கள் துவண்டு போக வேண்டாம், அதில் உங்க விடிவு வேணுமா, தெளிவு வேணுமா, நீங்கள் குர்ஆன் எடுங்க, அதில் உங்களுக்கு அழகான வழிகாட்டிகள் இருக்கின்றது. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை எடுங்க. அவர்களுடைய வாழ்ந்த சஹாபாக்கள் பல பிரச்சனைகளோடு வந்தார்கள், அவர்களுடைய பிரச்சனைகளை லேசாக காட்டி அதிலிருந்து தெளிவு பெற வைத்தார்கள் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் பதிவாயிருக்கின்றது, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அஜபல்லி அம்ரில் முஃமினி, ஒரு முஃமினுடைய விடயத்தை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்குது என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன், இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விடயங்களும், அது நலவாக இருக்கலாம், கெடுதியாக இருக்கலாம், சந்தோஷமான விடயங்களாக இருக்கலாம், கவலையான விடயங்களாக இருக்கலாம், அனைத்தும் கைர், அவனுக்கு சிறந்ததுதான். வலைச தாலிக்கல் யஹதின் இல்லாலி முஃமினின், அந்த சந்தோஷமான விடயம், கஷ்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், சந்தோஷம் வந்தாலும், அதே போன்று வியாபாரங்களில் ஏற்றத்தாழ்வு வந்தாலும், அவனுக்கு கயிர் அது யாருக்கு என்றால் ஒரு மூமினுக்கு தவிர வேற யாருக்கும் இல்லை என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னசாபத்து சர்வா, அவனுக்கு ஒரு சந்தோஷமான விடயம் நடந்தால், ஷக்கர, ஒரு மூமின் நல்ல சாலிஹான் அமல் செய்து வாழுகின்றான், ஈமானோடு இருக்கின்றான், கலா கதிர நம்புகின்றான், ஆறு விடயங்களை கொண்டியமாக கொண்டிருக்கின்றான், அவனுக்கு ஒரு நல்ல விடயங்கள் வந்தால் அதை எல்லை மீறி விட மாட்டான், ஷக்கர, அவன் அல்லாஹ் நன்றி செலுத்துவான். எனக்கு தந்த நியமத்தைகளுக்கு, எனக்கு தந்த சந்தோஷங்களுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்த, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவான், அல்லவு, அது அவனுக்கு சிறந்ததாக அமையும். அதே போன்று அவனுடைய குடும்ப வாழ்க்கையிலே, அவனுடைய வியாபாரத்திலே, பிசினஸ்லே, அவனுடைய ஆபீஸ் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே அவனுக்கு ஒரு சங்கடமான நிலைமை, கஷ்டமான நிலைமை, மனசுக்கு வருத்தமான நிலைமை வந்தாலும் அவன் துவண்டு போக மாட்டான், அவன் பொறுமையாக இருப்பான், சபர, அவன் பொறுமையாக இருப்பான். அதை அவன் நினைப்பான், நான் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டேன், நான் இன்று சுபம் தொழவில்லை, நான் இன்று இந்த பாவத்தை செய்திருக்கின்றேன், குடும்பக்காரனோடு சண்டை பிடித்திருக்கின்றேன், இதனால தான் இந்த சோதனை வந்தது என்று நினைத்து பொறுமையாக இருப்பான், இதுவும் அவனுக்கு சிறந்தது என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாருங்க, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஒரு கயிர் தான், அது லேசான விடயமாக அவன் எடுத்துக் கொள்வான், அவன் இருக்கின்றான். அவனுக்கு கேள்விப்படுகின்றது, என்னை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசுகின்றார், என்னை பற்றி குறையாக பேசுகின்றார் இன்னொருத்தர் என்று கேள்விப்படும் போது அவன் கவலைப்படுகின்றான். ஆனால் இஸ்லாம் ஒரு வழிகாட்டுகின்றது, உன்னை பற்றி ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுகின்றான் இன்னொருத்தர், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய ஒரு பாவம் கழிகின்றது, உங்களை பற்றி பேசுகின்ற பொழுது உங்களுடைய பாவம் கழிகின்றது என்பதை அல்லாஹு தாலா நபியின் மூலமாக எங்களை காட்டி தந்திருக்கின்றான். நாங்கள் எங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகளை தூக்கி பிடித்துக் கொண்டு எங்களுக்குள்ளே பூட்டி வைத்திருப்பதின் காரணமாகத்தான் அது எங்களுக்கு பெரிதாகவும் இருக்கின்றது, அதிலிருந்து வெளிவரவும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கின்றது. எப்ப நாங்கள் எங்களுக்கு வருகின்ற கஷ்டங்கள், பிரச்சனைகளை எடுத்து எரிந்துவிட்டு அதை நாங்கள் மற்றவரிடத்திலே கலந்து ஆலோசித்து அதுக்கு விடியும் தேடாமல் எங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ, அப்பொழுதுதான் மன அழுத்தங்களுக்கு நாங்கள் ஆளாக்கப்படுகின்றோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு உற்ற நண்பனை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், அது மனைவியாக இருக்கலாம், தாய் தந்தையராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம். எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் அவரிடத்திலே நாங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டும். இவ்வாறு ஒரு பிரச்சனை வந்திருக்கப்பா, எனக்கு இவ்வாறு சங்கடமான நிலைமை வந்திருக்கின்றது, இதுக்கு என்ன தீர்வு செய்யலாம், மார்க்க பக்கத்தால என்ன தீர்வு செய்யலாம் என்று நாங்கள் கலந்து ஆலோசிப்போமே. ஆனால் நண்பர்கள் ஈமானோடு சாலியான அமலோடு வாழ்கின்றவர்கள் நல்ல வழிகளை காட்டித்தருவார்கள். அதற்கு மாற்றமாக என்னுடைய குறைகளை பிரச்சனைகளை அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு இடத்திலே நாங்கள் சென்று இதை தீர்வு செய்வோமே. ஆனால் எங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதனால அதில் நம்பிக்கையான ஒரு உற்ற நண்பன், அது மனைவியாக இருக்கலாம் அல்லது பெற்றோர்களாக இருக்கலாம், நாங்கள் வைத்துக் கொள்வது மிஷால சிறந்தது. இதனால்தான் நான் ஆரம்பத்திலே சொல்கின்றேன், பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் லேசாக விடுபட வேண்டுமா, அந்த பிரச்சனையிலிருந்து லேசாக வெளிவர வேண்டுமா, நாங்கள் ஆறு விடயங்களை கொண்டியமாக கொண்டிருக்கின்றோம். ஆமந்து பில்லாஹி வமலாய் கத்தி வகுதுபிஹி வருசுலிஹி வல் யோமில் ஆஹிரி வல் கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தாலா. நாங்கள் எங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் அனைத்து, அது நலவாக இருக்கலாம் கெடுதியாக இருக்கலாம், அது கலா கதிரின் பக்கத்தால் தான் வருகின்றது. நாங்கள் கலா கதிரை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றோம். வல் கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அனைத்து விடயங்களும் நடப்பது அல்லாவின் பக்கத்திலிருந்து நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு ஈமான் அந்த இடத்திலே நாங்கள் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருந்தால் எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் சுலபமாக எடுத்துக்கொள்வோம். ஏன் நாங்கள் அதை பெரிதாக்க மாட்டோம்? காரணம், இது நடந்திருக்கின்றது அல்லாவின் பக்கத்தால். நாங்கள் ஏதோ தவறு செய்திருக்கின்றோம், இதிலிருந்து வெளிவர நாங்கள் முயற்சிப்போம். எந்த இடத்திலே வியாபாரத்திலே லொஸ்டா, எந்த இடத்திலே நாங்கள் தவற விட்டோம், அந்த இடத்தை கண்டறிந்து அதை சரி செய்து கொண்டு நாங்கள் முன்னேறுவோமே. ஆனால் அதை வெற்றி எங்களை காத்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் வெற்றியின் வாசலை திறந்து தருவான். இதனால தான் அந்த கலா கதிரை நாங்கள் நம்ப வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த கலா கதிருக்கு நம்ப வேண்டும், கலா கதிரை நம்ப வேண்டும் என்று கூறும் பொழுது நாங்கள் ஈமான் கொண்டிருப்பது ஒரு மரத்திலிருந்து காய்ந்த பழுத்த இலை விழுவதும் அல்லாஹுடைய ஏவல் பிரகாரம் தான், அல்லாஹுடைய அனுமதி பிரகாரம் தான் என்று நம்பியிருக்கும் நாம் அதை குர்ஆனிலே கூறும்பொழுது ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுவதா இருந்து அல்லாஹ்வுடைய இல்முக்குட்பட்டது, அல்லாஹ் அறிந்துதான் விழுகின்றது என்று நம்புகின்ற நாம் ஒரு வீட்டிலே மக்காத்தான வீட்டுக்கு போனால், மையத்து வீட்டுக்கு போனால் நாங்கள் கதைக்கின்றோம், வேற கொஞ்சம் இந்த டாக்டர்கிட்ட காட்ட இருந்துச்சு, இந்த ஹாஸ்பிட்டலில் கூட போயிருந்துச்சு, இந்தியாவுக்கு ஏற்றறிஞ்சு, நாங்கள் அந்த இடத்திலே தவற விடுகின்றோம். அல்லாஹ் அந்த மனிதனுடைய அஜல் முடிந்து விட்டது, அவன் எடுத்துக்கொண்டான் என்று கூறுவதற்கு நாங்கள் தாமதமாகின்றோம். எனவே எந்த ஒரு விடயம் நடந்தாலும் அது அல்லாஹ்வின் பக்கத்தால் தான் நடக்கின்றது என்பதுடைய என்ற மனப்பாங்கை என் உள்ளத்திலே நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இன்னொரு இடத்திலே கூறுகிறான், எங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அது அல்லாஹ்வின் பக்கத்தால் தான் வருகின்றது. அது நலவாக இருக்கலாம், சந்தோஷமான விடயங்களாக இருக்கலாம், கஷ்டமான விடயங்களாக இருக்கின்றார், அனைத்தும் எழுதினபடியே தான் நடக்கின்றது. நடந்ததை வைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பார்த்தக்கும் நடந்து முடிந்த விடயங்களை பற்றி நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அது அல்லாஹ்வின் பக்கத்தால் நடந்தது என்று நீங்கள் ஈமான் கொண்டு அதிலிருந்து வெளிவர வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த பல சம்பவங்கள் எங்களுக்கு உதாரணம். ஒரு தடவை அப்துல்லா இப்னு கரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓடி வருகின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து சொல்கின்றார்கள், யா ரசூலல்லா, இன்ன சஹாபி கொடுமைப்படுத்தப்படுகின்றார்கள், கலிமா சொன்னதின் காரணமாக வேதனை செய்யப்படுகிறார்கள், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிக் கொண்டார்கள், இவர் எல்லையை தாண்டி விட்டாரே, இவர் பார்க்கக்கூடாத பார்த்து விட்டாரு. அப்துல்லா இப்னு ஹரத் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவர் என்றால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக தொங்கவிடப்பட்டு வேதனை செய்யப்படுத்தப்பட்டார்கள், அதன் காரணமாக மெலிந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து உட்கார வைத்து சொன்னார்கள், அருமை தோழரே, முன்னோர்கள் பட்ட கஷ்டம் படாத வரையில நீங்க சொர்க்கம் புகையில நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா? முன்னோர்கள் இந்த கலிமா ஷஹாதாவை சொன்னதின் காரணமாக இரும்பு சீப்பகளால் வரைத்து எடுக்கப்பட்டார்கள், தலைகள் ரெண்டு துண்டாக வெட்டப்பட்டார்கள். இவ்வாறு இந்த சம்பவத்தை கூறும் பொழுது அந்த சஹாபி அமைதியாகிவிட்டார்கள். தனக்கு நடந்ததை விட பெரிய தொண்டை எடுத்து காட்டினார்கள். அங்கே அந்த சஹாபி அமைதியானார்கள். அந்த இது போன்றுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை உற்சாகப்படுத்தினார்கள். இன்னும் ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் தெரியாது, எனக்கு வீட்டில் எத்தனை அனுமதி தாருங்கள், என்னை பள்ளிக்கு கூட்டின் வரக்கூடிய ஒருத்தர் யாரும் இல்லை, அதனால் எனக்கு வீட்டிலே சொல்லக்கூடிய சொல்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று சொன்னார்கள். அருமை கேட்டார்கள் அருமை நாயன் சொன்ன நேரத்தில். இந்த நேரத்தில் சிறை என்று சொல்லிவிட்டு சஹாபியை கொஞ்சம் தூரம் அனுப்பிவிட்டு அழைத்தார்கள், அபிதல்லா அல்லாஹ்வின் அடியாரே கொஞ்சம் வாருங்கள். அந்த சஹாபி அப்துல்லா மக்களுடைய வருகின்றார்கள். நபியிடத்தில் வந்ததன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், உங்களுக்கு காது கேட்குதானே, நான் இப்பொழுது அழைத்தேன், காது கேட்குதானே, ஆம் யார சொல்லல்லா. அங்கே அவர்கள் நபி அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள், கண் பார்வை இல்லை என்றாலும் உங்களுக்கு காது கேட்கின்றது, பாசிட்டிவாக அங்கே எடுத்து சொல்கின்றார்கள். நெகட்டிவாக மூன்று விடயங்களை கொண்டு வந்தார்கள், எனக்கு கண் தெரியவில்லை, என்னை கூட்டின் வர யாரும் இல்லை, பள்ளிக்கு வந்து தொலையலா, வீட்டில் சொல்ல அனுமதி தாருங்கள், மூன்று விடயங்களை நெகட்டிவாக எடுத்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசிட்டிவாக நேர்மறையாக மூன்று விடயங்களை கொடுக்கின்றார்கள், உங்களுக்கு காது கேட்குதானே, உங்களுக்கு அதான் சத்தம் வீட்டுக்கு கேட்குதானே, இப்போ மிச்சம் தூரம் இல்லையே, நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு கயிறை கட்டி கொண்டும் அந்த கயிறை பிடித்து கொண்டு நீங்கள் பள்ளிக்கு வாங்க, பள்ளிக்கு வந்து எங்களோடு சொல்லுங்க, அப்போ நீங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லுவீங்க, ஒரு கிழமை அனுமதி தந்திருந்தா நீங்கள் வீட்டில் சொல்லுவீங்க, உங்களுக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை வரும், எனக்கு நபியோட செலவு கலை கிடைக்கவில்லை, சஹாபோக்களோடு தலை கிடைக்கவில்லை, நான் ஒரு ஊனமுக்க சஹாபியாக இருக்கின்றேன் என்று அவர் தன்னையே தாழ்த்து கொள்வாரே. அந்த நிலைமையை உருவாக்காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோடு வாங்க, நீங்களும் ஒரு சஹாமி, நீங்களும் எங்களோடு கலந்திருக்க வேண்டும், நீங்கள் ஊனமுற்றவர்கள் என்று பின்தள்ளப்படக்கூடியவர்கள் அல்ல என்று அங்கே மோட்டிவேஷன் கொடுக்கின்றார்கள், ஊக்குவிப்பு கொடுக்கின்றார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்காக சஹாபாக்களை அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்துல்லாஹி இப்னு மக்தூம் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு செல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நானும் யுத்தத்துக்கு போக வேண்டும், அனுமதி தாருங்கள் என்று கேட்டபொழுது, இல்லை நாங்கள் யுத்தத்துக்கு போகின்றோம், நீங்களிடம் இருந்து இந்த மஸ்ஜிதில் இமாமத் செய்யுங்க என்று அமர்த்தி விட்டு செல்கின்றார்கள். ரசூலல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னால் உபக்க சித்தீக் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வருகின்றார்கள். அவர்கள் யுத்தத்துக்காக மக்களை அழைக்கின்றார்கள். இந்த நேரம் அப்துல்லாஹ் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு செல்கின்றார்கள், கேட்கின்றார்கள், அமீர் முஃமினினே, நானும் யுத்தத்துக்கு போக வேண்டும், அனுமதி தாருங்கள். அமீர் முஃமினின் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், நீங்கள் யுத்தத்துக்கு வர வேண்டாம், நீங்கள் இமாமத் செய்யுங்க, நாங்கள் செல்கின்றோம் என்று சொல்லிவிட்டு செல்கின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ஆட்சிக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள். அந்த இடத்திலே உமர் ரலியல்லாஹு யுத்தத்துக்காக மக்களை அழைக்கின்றார்கள், ஜிஹாதுக்காக அழைக்கின்றார்கள். அப்துல்லா உமத்தும் அவர்கள் சலியல்லாஹர்கள் சென்று அமீர் மனத்திலே சொல்கின்றார்கள், அமீர் முமீன் அவர்களே, அபூபக்கர் சித்தீக் கூறியது போன்று இன்னைக்கு என்னிடம் நீங்கள் கூற வேண்டாம், நான் இந்த யுத்தத்துக்கு வர வேண்டும் அன்று அடம் பிடிக்கின்றார்கள். உமரல் என கூட்டிச் செல்கின்றார்கள். உமரல் என்னார்கள் இந்த கொடியை கொடுக்கின்றார்கள், நீங்கள் தூக்கி கொண்டு நில்லுங்கள், நாங்கள் யுத்தம் செய்கின்றோம். அந்த யுத்த களத்திலே அனைத்து சஹாபாக்களும் போர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். காபிர்கள் வந்து வெட்டுகின்றார்கள். அப்துல்லாஹ்வை வெட்டுகின்றார்கள், எழுந்து விட்டார்கள். பின்பு ஜனாசாக்களை சஹாபாக்கள் தேடுகின்றார்கள். அப்துல்லாஹ்வின் ஜனாசா இருக்கின்றது. கொடியை இறுக்கி பிடித்தவாறே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருந்தார்கள். சுமார் 70 காயங்கள் வெட்டப்பட்டிருந்தது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மோட்டிவேஷன், கொடுத்த ஊக்கிணைப்போ, அந்த சஹாபி ஊனமுட்டவர்கள் பிரச்சனைக்குரியவர்கள் என்று மன அழுத்தத்தோடு வாழ விடவில்ல, மோட்டிவேஷன் பண்ணி ஊக்குவித்து மக்களுக்கு மத்தியிலே விட்டார்கள். எந்த அளவுக்கு தியாகம் அடைந்தார்கள், ஷஹீதாக்கப்பட்டார் என்ற வரலாறு எங்களுக்கு தெரியும். எனவே இவைகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பிரச்சனையாகவே இல்லை. லேசாக விடுபட முடியும். நாங்கள் தூக்கி வைத்துக் கொண்டோம், இது பெரிதாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எங்களுக்கு மேலால் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களிடத்தில் நடந்த பிரச்சனைகளை வைத்து பார்ப்போமே. ஆனால் சிறியதே, இதிலிருந்து விடுபட முடியும், நாங்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். துஆவுல் கர்பு, மனசுக்கு கஷ்டமா, வேதனையா, பிரச்சனையா, மன அழுத்தமா, நீங்கள் இந்த துஆ ஓதுங்க. லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வரம்புல் அர்லி வரம்புல் அர்ஷில் கரீம். இந்த துஆவை அதிகமா ஓதுங்க, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் லேசாக மாறும். எனவே இந்த துஆக்களை ஓதி ஈமானோடு சாலிஹான அமல்களோடு கலாக்கதிர நம்பி நாங்கள் வாழ்வோமே. ஆனால் எங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளிவரலாம், மன அழுத்தத்திலிருந்து வெளிவரலாம். அதே போன்றுதான் தற்பொழுது நாட்டில் வைரஸ் மீண்டும் பரவி கொண்டிருக்கின்றது. நாங்கள் என்ன சுகாதார அமைப்புகள், அரசாங்கங்கள் என்ன வழிகாட்டுகளை தந்திருக்கின்றார்களோ அதை நாங்கள் கடைபிடித்து வாழ்வதும் ஈமான் ஒரு பகுதியே. நாங்கள் மசிதிகளுக்கு வரும்போது வீட்டிலே ஒழு செய்து கொண்டு முசல்லாக்களோடும் அதே போன்று மாஸ்க் அணிந்து கொண்டு சமூக இடைவெளியை பேணி நாங்கள் வர வேண்டும். வந்து இப்படி அமல்களை செய்து விட்டு செல்ல வேண்டும். எங்களுக்கு இடம் இல்லையா, நாங்கள் வீட்டில் வீட்டு தொழலாம். நிர்வாகத்தோடு அங்குள்ளவர்களோடு நாங்கள் சண்டை பிடிப்பதில் எந்தவித பிரயோஜனம் இல்லை. அதே போன்று வீட்டில் இருக்கும் பொழுதும் நாங்கள் வெளியிலிருந்து வந்தால் நாங்கள் சுத்தமாக கைகளை கழுவி மூஞ்சிகளை கழுவித்தான் நாங்கள் வர வேண்டும். இஸ்லாம் கூறி தந்திருக்கின்றது, ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுங்க. 5 நேரம் நாங்கள் கை கழுகின்றோம், முகத்தை கழுகின்றோம், நாசிக்கு தண்ணி செலுத்துகின்றோம், இதுவும் ஒரு சுத்தம்தான். இதை நாங்கள் பேணி வந்தோமே ஆனால் எங்களுக்கு எந்த கிருமியும் நெருங்காது. ஹதீஸில் வந்திருக்கின்றது, நீங்கள் அல்லாஹுமே இன்னி ஔது பிக்க மினல் பரசி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வமின் ஸைல் அஸ்காம். இந்த துவா அதிகமாக ஓதிக்கொண்டு வருவோம், சுத்தமாக இருப்போம். வரக்கூடிய நோய்கள் பிரச்சனை அல்லாஹ் எம்மலை பாதுகாப்பான். எனவே எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய வல்ல நாயன் அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பானாக. யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து அலாக்கிய தாய் தந்தையுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. மணிய மக்கள், இந்த மஹல்லா வாசிகள் அனைவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. பொருளாதாரத்திலே வளர்ச்சியை தந்தருள்வாயாக, வியாபாரத்திலே பரக்கத்தை தந்தருள்வாயாக, குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதியை தந்தருள்வாயாக, மனதிலே சந்தோஷத்தை தந்தருள்வாயாக. ஆபத்துகள், முசீபத்துகள், நோய் நொடிகளை விட்டு நீ பாதுகாப்பை தந்தருள்வாயாக. உன்னை அஞ்சி வாழக்கூடிய நல்ல மக்கள்களானே கபூல் செல்வாயாக. இந்த துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.